வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரம தந்தையே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பல்வேறு இடங்களிலிருந்து ஒருமனப்பட்ட இதயமுள்ளவர்களாய் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜா, உமை ஸ்தோத்திரிக்கிறேன். தகுப்பனே, கடந்த நாட்களிலே நீர் தந்த கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு செய்யாமல், எங்கள் அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமல் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகுப்பனே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல வழிநடத்துதலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது வழி, இதிலே நட என்கிற மெல்லிய சத்தத்தை ஒவ்வொரு நேரத்திலேயும் எங்கள் காதுகளிலே கேட்க பண்ணியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, சரியான நேரத்திலே சரியான இடங்களிலிருந்து சரியான உதவிகளை எங்களுக்கு அனுப்பி கொடுத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோம். தகுப்பனே, இந்த நேரத்திலேயும் பக்கத்து வீட்டுக்காரர்களால் பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் எப்படி உமக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்ற ஞான இருதயத்தை தாரும். தவறாய் அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர் தாமே இந்த காரியங்களிலே தலையிட்டு உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பொய்யான வழக்குகளிலே சிக்கிக்கொண்டு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே சரியான நபர்களை கொண்டு ஏற்ற நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நேரத்திலேயும் ஆண்டவரே, வாகனத்திலே பல இடங்களுக்கு செல்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பாதுகாவலை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அடிக்கடி நாங்கள் இந்நாட்களிலே கேள்விப்படுகிற விபத்துகள் எல்லாவற்றுடைய சமூகத்திலே நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு வாகன ஓட்டுநருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையூறாய் வாகனத்தை ஓட்டிச் செல்கிறவர்களை கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகாத இடத்திலே வாகனத்தை நிறுத்துவதனாலே ஏற்படுகிற விபத்துகளுக்கு கர்த்தர் இந்த வாரத்திலே நீர் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த வாகனத்தை ஓட்டிச் சென்றாலும் கவனத்தோடு ஓட்டிச் செல்ல கிருபையை தாரும். உம்மேலே பூரண நம்பிக்கையை வைத்து உம்முடைய பாதுகாவலை சார்ந்து கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சிறையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தாங்கள் செய்த தவறை குறித்த உண்மையான உணர்வோடு இருக்கிறவர்கள் உண்டு. தவறான காரணத்தினாலே அங்கே இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறேன். சீக்கிரமாய் ஆண்டவரே நல் மனதோடு கூட அவர்கள் வெளியே வர கர்த்தர்வர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தவறு செய்தவர்கள் தங்கள் தவறை குறித்த உண்மையான உணர்வோடு மனம் திரும்ப நீரை கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீண்ட நாட்களாய் வைத்தியசாலையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்படுகிற சிகிச்சைகள் உண்மையான பலனளிக்க உதவி செய்தாலும், நீண்ட காலமானாலும் அன்போடும் கரிசனையோடும் அவர்களுக்கு உதவி செய்கிற குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமை துதிக்கிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் அவர்கள் இருதயங்களிலே ஊற்றியிருக்கிற உம்முடைய அன்பு தொடர்ந்து பாய்ந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விவசாய பணியிலே ஈடுபட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய நிலங்களை, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையான தண்ணீரை தாரும். ஆண்டவரே, எந்தெந்த இடங்களிலே என்னென்ன பயிர் செய்திருக்கிறார்களோ அதிலே நல்ல விளைச்சலை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்களை பல்வேறு இடங்களிலே ஆத்ம பாரத்தோடு விதைக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தரலும். பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, அவர்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. குறிப்பாய் தன்னார்வமாய் பணி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாருடைய உதவியும் இல்லாமல் நான் கர்த்தருக்காக இதையாவது செய்ய வேண்டும் என்ற பாரத்தோடு பணி செய்கிறவர்களுக்கு அநேக ஆத்மாக்களை கொள்ளையாடின பொருட்களாய் கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் தின கூலிக்கு வேலைக்கு போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அனுதினமும் அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தாருமாண்டவரே. வேலை செய்ய தேவையான ஞானத்தையும் பலனையும் கிருபையும் தாரும். மற்றவர்களோடு இணைந்து நல்மனதோடு அந்த வேலையை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற வேலைக்கு ஏற்ற கூலியை கர்த்தர்தாமே அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் வைத்திய பணியிலே ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வியாதியோடும் பலவீனங்களோடும் வருகிறவர்களை குறித்த உண்மையான அக்கறையை பாரத்தை தாருமாண்டவரே, கஷ்டத்தோடு கவலையோடு வருகிறவர்களுக்கு எப்படி சரியானபடி சிகிச்சை கொடுக்க வேண்டுமோ அந்த கிருபையை கர்த்தர்தாமே தந்திருக்க வேண்டும் சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் கடன் பிரச்சனையிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். என்ன காரணத்திற்காக கடன் எடுத்தார்கள் எங்களுக்கு தெரியாது. கர்த்தர்தாமே அந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களை நினைவு கூறுகிறவர்கள், தங்கள் திருமண நாட்களை நினைப்பவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த ஆண்டு அவர்களுக்கு புதிய நன்மைகளையும் புதிய கிருபைகளையும் பெற்றுக் கொள்கிற ஆண்டாயிருக்கட்டும். உம்மை அறிகிற அறிவிலே மேலும் வளரும் ஒரு ஆண்டாயிருக்கட்டும். பரிசுத்தத்திலே வளரும் ஒரு ஆண்டாயிருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாவல், உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய வல்லமை எங்களுக்கு போதுமானதாயிருக்கட்டும். இந்த வாரத்திலேயும் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் இன்னமும் எங்களை உயிர்ப்பியும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பானவர்களே, எசேக்கியேல் 21 அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் உள்ள முக்கியமான அதிகாரங்களிலே ஒன்று. இது தாவீதின் வம்சத்திலே வந்த கடைசி ராஜாவை பாபிலோன் ராஜா மேசியா வரும் வரை அகற்றுவதை குறித்து தெளிவாக சொல்கிறது. தயவு கூர்ந்து வேத புஸ்தகத்தை எடுத்து எசேக்கியேல் 21 அதிகாரத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் 21 அதிகாரம் முதலாம் வசனத்தை பார்ப்போம் என்றால், இந்த அதிகாரத்திலே 3 முறை இதே காரியம் திரும்ப திரும்ப எசேக்கியேல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே நீங்கள் ஒன்றை ஒன்றை செய்யலாம். ஒன்று, இதை கர்த்தர் சொன்ன வார்த்தையாக ஒத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் எசேக்கியேல் பொய் சொல்லுகிறார் என்ற ஒரு கருத்தை உடையவர்களாக நீங்கள் நிற்கலாம். நான் விசுவாசிக்கிறது இதுதான், தேவன் இந்த காரியங்களை எசேக்கியேலுக்கு சொல்லியிருக்கிறார். எசேக்கியேல் தன் கருத்தை சொல்லாமல் தேவனுடைய வார்த்தையையே தருகிறார். இந்த செய்திகளிலே எசேக்கியேலின் உணர்வுகள் உள்ளே நுழைந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் எரேமியாவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர் தன்னுடைய உணர்வுகளையும் செய்திகளின் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஈடுபடுத்தி கூறினார். இது எசேக்கியேலின் காரியத்திலே உண்மையாக இருக்க முடியாது. எசேக்கியேலுக்கு தேவன் ஊழிய பொறுப்பை கொடுக்கும்பொழுது எசேக்கியேல் கலக வீட்டாரிடத்திலே, கடின மனம் உள்ளவர்களிடத்திலே நீ போக போகிறாய் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, எசேக்கியேலின் தலையை மற்றவர்களுடைய தலையை விட கடினமானதாக மாற்றப்போவதாகவும் தேவன் கூறினார். ஆகவே இவருடைய இருதயமும் அதனுடைய கூட சற்று கடினமானதாகவே மாறியிருக்கும் என்று சொல்லலாம். ஒருவேளை அவருடைய உணர்வுகள் செய்தியிலே கலந்திருக்குமானால் அது எசேக்கியேலை நொறுக்கியிருக்கும். ஏனென்றால் எசேக்கியேல் கொடுத்த செய்தி அவ்வளவு கடினமான ஒன்று. எசேக்கியேல் 21 அதிகாரம் 2-3 வசனங்களை பாருங்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பு இதுவரை தள்ளி போடப்பட்டிருந்தது, ஆனால் இப்பொழுது அது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. தேவன் இந்த குறிப்பிட்ட காலம் வரை தம்முடைய கிருபையை நீடித்துக் கொடுத்தார். இப்பொழுது அவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது. அதற்கு மாற்று வழி ஒன்றுமே இல்லை. இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என்று 3 வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார். இப்பொழுதுதான் முதல் தம்முடைய நகரத்தை நோக்கி இவ்வாறு கூறுகிறார். உன்னிலே சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன் என்கிறார். இது நமக்கு வித்தியாசமானதாக தோன்றுகிறதா? இங்கே கூறப்படுகிற சன்மார்க்கன் அல்லது நீதிமான் யார்? இவர்கள் தங்களையே நீதிமான் என்று சொல்கிறவர்கள், சுய நீதிக்காரர்கள். இன்றைய நாட்களிலே ரட்சிக்கப்படாமல் சபைக்கு வரும் பாரம்பரியமான நபர்களை நாம் இவ்வாறு சொல்லலாம். இவர்கள் வெளிப்பிரகாரமாக பக்தியின் வேஷத்தை தரித்து சடங்காச்சாரங்களை ஒழுங்காக நிறைவேற்றுவார்கள். பாவமாகிய பெரிய புண்ணிலே முகத்துக்கு போடும் பவுடரை அவர்கள் போடுகிறார்கள். இதற்கு அவர்கள் சரியான மருத்துவம் பார்க்க வேண்டும். அது சீழ் பிதுக்கப்பட வேண்டும், மருந்திடப்பட வேண்டும். இல்லாவிட்டால் இது பெரிய ஆபத்திலே கொண்டு வந்து அவர்களை விட்டுவிடும். கொடிய புண், அதிலே வெறும் மனம் கமலும் பொடியை மட்டும் போட்டால் போதாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை மட்டும் கொடுத்துவிட்டு ஜெபித்துவிட்டு ஒரு பாவமான வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த பக்தி வீணானது. உங்கள் இந்த பாவ நோயை மதத்தினாலே மாற்ற முடியாது, கிறிஸ்துவால் தான் மாற்ற முடியும். தேவன் சொல்கிறார், நான் இப்பொழுதே அழிக்கப் போகிறேன், நான் பட்டயத்தை உடையவராக உலாவி வருகிறேன், நான் இந்த நகரத்தை அழிக்க நோக்கமுடையவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். 4-5 வசனங்களை பார்ப்போம் என்றால், தேவன் உரையிலிருந்து பட்டயத்தை எடுத்து தெற்கிலிருந்து வடக்கு வரை உள்ள எல்லாரையும் சங்காரம் பண்ண போகிறேன் என்று சொல்கிறார். அது இனி உரைக்குள்ளே திரும்புவதில்லை என்றும் நாம் பார்க்கிறோம். தேவன் நியாயம் தீர்க்கும் வேளை வந்துவிட்டது. தொடர்ந்து 6-7 வசனங்களை பாருங்கள். இங்கே தேவன் எசேக்கியேலை ஒரு காரியத்தை செய்யும்படியாக சொல்கிறார். இந்த காரியத்தை செய்யும் பொழுது எசேக்கியேல் எந்த அளவிற்கு தன்னுடைய உணர்வுகளை ஈடுபடுத்தி செய்திருப்பார் என்று சொல்வதற்கில்லை. அவர் அதை இயற்கையாகவே செய்திருக்க மாட்டார் என்றே தோன்றுகிறது. தேவன் அவர் செய்ய சொன்னதை செய்தார், அவ்வளவுதான். எசேக்கியேல் தன்னுடைய பகுதியை அங்கே நடித்து காட்டியிருப்பார். இருந்தபொழுதிலும் அவர் அவ்வாறு பெருமூச்சு விடும்பொழுது தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி காட்டினார். எசேக்கியேல் அந்த ஜனங்களுக்கு ஊமைகளை கொடுத்ததற்காக அவர்கள் அவருக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். எசேக்கியேல் 20:49 வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது நான், ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இவன் ஊமைகளை அல்லவோ சொல்லுகிறான் என்று அவர்கள் என்னை குறித்து சொல்லுகிறார்கள் என்று கூறுவதை பார்க்கிறோம். இதன் அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் எசேக்கியேலின் செய்தியை அறிந்து கொள்ள இயலவில்லை என்று சொல்கிறார்கள். உண்மையிலே அந்த ஜனங்களுக்கு அந்த செய்தியை அறிந்து கொள்ள விருப்பமில்லை, அவ்வளவுதான். அவர்கள் தவறான காரியங்களை செய்கிறார்கள் என்பதை எசேக்கியேல் சுட்டிக்காட்டுவதை அவர்கள் விரும்பவில்லை. நாமும் கூட சில வேளைகளிலே இயேசு கிறிஸ்து கூறின அநேக ஊமைகளை புரிந்து கொள்ள கடினமானதாக இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் உண்மை அது அல்ல பிரியமானவர்களே. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அவைகள் உங்களுக்கு புரியும். இயேசு கூறின காரியங்களை அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த மத தலைவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆகவேதான் அவர்கள் அவரை அதிகமாக வெறுத்தார்கள். தங்களுக்கு எதிரான நியாய தீர்ப்பை அவர் கூறுகிறார் என்பதை அறிந்து கொண்டார்கள். எசேக்கியேல் 21:8-10 வசனங்களை பாருங்கள். இது தேவனுடைய செய்தி என்பது மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. தேவன் நகரத்தை நியாயம் தீர்க்கப் போகிறார். இது தேவனுடைய உதடுகளின் வார்த்தைகளில் மிகவும் பயங்கரமானவை, பயத்தை கொடுக்கிற ஒன்று. இந்த தேவனே எருசலேம் மீது பெருமூச்சு விட்டார். இயேசு கிறிஸ்துவும் எருசலேமை நேசித்தபடியினாலே அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார் என்று மத்தேயு 23:37-38 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு எவ்வளவு கொடிதாய் இருந்தது என்பதை நீங்கள் அறிய விரும்பினால், டைட்டஸ் என்பவன் எருசலேமிற்குள்ளே வந்து கிறிஸ்துவுக்கு பின் 70வது நூற்றாண்டிலே அதை தரைமட்டமாக்கிய வரலாற்றை பார்க்க வேண்டும். எசேக்கியேல் காலத்திலே நேபுகாத்நேச்சார் செய்தது போலவே இதுவும் இருந்தது. இந்த செய்தி புதிதானது அல்ல. ஏசாயா 66:16 வசனத்திலே ஏசாயா என்ன சொல்லியிருக்கிறார்? கர்த்தர் அக்னியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள். மேலும் ஏசாயா 24:17 சொல்கிறது, தேசத்து குடிகளே, திகிலும் படுகுழியும் கண்ணியும் உங்களுக்கு நேரிடும். எசேக்கியேல் வர இருக்கின்ற நியாய தீர்ப்பிற்காக பெருமூச்சு விட வேண்டும். இயேசு கிறிஸ்து வர இருக்கின்ற நாட்களை குறித்து இவ்வாறு சொல்கிறார். லூக்கா 21:26 வசனம், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். தேவன் இப்பொழுது நியாயம் தீர்ப்பெனும் பட்டயத்தை உருவினபடினாலே எசேக்கியேல் கண்ணீர் விட்டு பெருமூச்சு விட வேண்டியது அவசியம். அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைய நாட்களிலேயும் நாம் நியாய தீர்ப்பிற்கு நேராக வெகு சமீபத்திலே வந்துவிட்டோம் என்பதை மறந்து போகக்கூடாது. எசேக்கியேலின் நாட்களிலே இந்த செய்தி மதிப்பற்று விளங்கி போனது போல இன்றைய நாட்களிலேயும் இந்த செய்தி மதிப்பற்றதாயிருக்கிறது. தொடர்ந்து 18-19 வசனங்களை பார்ப்போம் என்றால், இது தேவனுடைய செய்திதான் என்பதை நாம் மறந்து விடாதபடி எசேக்கியேல் மீண்டுமாக நினைவுபடுத்துகிறதை பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் எருசலேமிற்குள் வருவதற்கு அவர்களே வழியை முடிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினான். நேபுகாத்நேச்சார் தேவனிடத்திலே திரும்புவான் என்று எதிர்பார்க்கிறீர்களா? இல்லை. அவன் புறஜாதி இனத்தைச் சேர்ந்த ஒரு ராஜா. அவன் நிமித்தம் பார்த்து குறிபார்த்து வரப்போகிறான். எசேக்கியேல் 21:21 பார்ப்போம் என்றால், பாபிலோன் ராஜா இரண்டு வழிகளின் முனையாகிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான். அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிபார்ப்பான். அந்நாட்களிலே தேவ பக்தியற்றவர்கள் இப்படித்தான் முடிவுகளை எடுத்தார்கள். ஏன்? இன்றும் கூட தேவனை பின்பற்றுகிற கூட்டத்தாரிலே அநேகரும் இப்படிப்பட்ட வழிகளிலேயே செல்கிறார்கள். அம்புகளை தீட்டி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அம்புகளை இங்கும் அங்குமாக அசைத்து கீழே வீசி அந்நாட்களிலே குறிபார்த்தார்கள். அவ்வாறு கீழே விழும் அம்பானது எந்த திசையை நோக்கி நிற்கிறதோ அதன் வழியாக செல்ல முடிவு செய்வார்கள். நேபுகாத்நேச்சார் அவ்விதமாகவே எருசலேமிற்கு செல்லும் திசையை முடிவு செய்தான். நேபுகாத்நேச்சார் முற்றிலும் தேவனை அறியாத புறஜாதியான். ஆகவே அவன் அவ்வாறு முடிவு செய்கிறான். ஆனால் இங்கேயோ ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் இவற்றையெல்லாம் தாண்டி செயல்படுகிறவர். உண்மையில் அவனுடைய இந்த செயல்களெல்லாம் ஒன்றுமில்லை. அவரே எல்லா சூழ்நிலைகளையும் முடிவு செய்து நடத்துகிறவர். இதை நாம் எப்பொழுதும் நினைவிலே கொள்ள வேண்டும். 25 வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே என்று தேவன் சிதேக்கியாவை குறித்து சொல்கிறார். அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது என்றும் சொல்கிறார். அதாவது நியாய தீர்ப்பின் வேளை வந்துவிட்டது என்பதுதான் இதன் பொருள். வேதத்திலே முடிவு காலத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இசைக்கியேல் இந்த வசனத்திலே கூறுகிற காரியம், அக்கிரமத்தின் முடிவு காலம் என்று சொல்லப்படுவது பொருத்தமானதாயிருக்கும். தானியேல் 11 அதிகாரம் 35 வசனத்திலே தானியேல் இதை முடிவு காலம் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அவரிடத்திலே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டதை நாம் மத்தேயு 24:3 பார்க்கிறோம். இதற்கு இயேசு கிறிஸ்து பதில் கொடுத்தார். அப்போஸ்தலனாய பவுலும் இதை குறித்து 2 தெசலோனிக்கேயரிலே விளக்கமாக சொல்கிறார். இந்த சிதேக்கியா ராஜா எதிர்காலத்திலே, முடிவு காலத்திலே வர இருக்கின்ற அக்கிரமக்காரனாகிய அந்தி கிறிஸ்துவுக்கு ஓவியம் போல காணப்படுகிறான். இசைக்கியேல் 21 அதிகாரம் 26-27 வசனங்களை பாருங்கள். சிதேக்கியா தாழ்த்தப்பட போகிறான். அவனை அடுத்து மேசியா வருகிறவரை அந்த தாவீதின் அரியணையிலே யாரும் உட்காரப்போவதில்லை. இது ஒரு சிறந்த தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. உரிமைக்காரனானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று இங்கே வசனத்திலே பார்க்கிறோம். அந்த உரிமைக்காரனானவர் இயேசு கிறிஸ்துவே. சிதேக்கியா முதல் இயேசு கிறிஸ்து வரை தாவீதின் அரியணையிலே, தாவீதின் வம்சத்தில் வந்த யாரும் அமர்ந்ததில்லை. வேறு யாரும் அவ்வாறு செய்ய முடியாது என்றும் இசைக்கியேல் தீர்க்க தரிசனமாக சொல்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மட்டும் அதன் மேல் அமர முடியும். இப்பொழுது அவர் பிதாவின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். தம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு அவர் பூமியிலே ஆட்சி புரியும்படியாக இறங்கி வருவார். இந்த தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 49 அதிகாரம் 10 வசனத்திலேயே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். தன்னுடைய 12 குமாரர்களை குறித்து தீர்க்க தரிசனமாக சொன்னபொழுது, சமாதான கத்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணியன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே செங்கோல் என்பது ராஜாவை குறிக்கிறது. இந்த ராஜா இயேசு கிறிஸ்துவே. அவ்விதமாகவே அவர் வேதத்திலே அறிமுகப்படுத்தப்படுகிறார். யோவான் ஸ்நானகனும் அதனால்தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ஏனென்றால் எல்லா தீர்க்கதரிசிகளாலும் முன் அறிவிக்கப்பட்டு உலகத்திலே வருகிறவராகிய அவர் வந்துவிட்டபடினாலே பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னான். இசைக்கியேல் 21 அதிகாரம் 29 வசனத்தை பாருங்கள். அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் என்று சொல்லப்படுவது அம்மோன் புத்திரரின் நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 8 வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார்? நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். இறுதி நாளில் இயேசு கிறிஸ்து இந்த எதிராளியை மடங்கடிப்பார். இசைக்கியேல் 21 அதிகாரம் 31-32 வசனங்களை பாருங்கள். இசைக்கியேலின் வம்சம் சிறைப்பிடிப்பிற்குள்ளே போகப் போகிறது. இதுவே அவர்களுக்கு முடிவாக இருக்கப் போகிறது. அவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்ப போகிறதில்லை. அவர்களுடைய பிள்ளைகளே இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். நாம் தொடர்ந்து இசைக்கியேல் புத்தகத்தின் 22 அதிகாரத்திலேயும் சில சத்தியங்களை பார்க்க வேண்டும். இந்த அதிகாரத்திலும் நாம் எருசலேமில் மீது வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தே பார்க்கிறோம். ஆரம்பத்திலே எசேக்கியலின் செய்தி முதல் இரண்டு சிறைப்பிடிப்பிலே சென்ற ஜனங்களை நோக்கியதாக இருந்தது. இவர்களின் நம்பிக்கை என்னவென்றால், தேவன் ஒருபொழுதும் தேவாலயத்தை அழிக்க அனுமதிக்க மாட்டார் என்பதே. அது அவருடைய வாசஸ்தலம், அங்கே அவருடைய மகிமை தங்கியிருந்தது என்று எண்ணினார்கள். நேபுகாத்நேச்சார் அந்த நகரை தொட தேவன் அனுமதிக்க மாட்டார் என்று இவர்கள் விசுவாசித்தார்கள். இந்த காரியத்தை பொய் தீர்க்கதரிசிகளும் உற்சாகப்படுத்தினார்கள். அவர்கள் தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு திரும்பி தேவனிடத்திலே வர தேவையில்லை என்றும், விக்கிரகாராதனையையும் மற்ற தீய வழிகளையும் விட்டு அவர்கள் வெளியே வர வேண்டியதில்லை என்றும் ஜனங்கள் சிந்திக்கும்படியாக இவர்கள் பொய் தீர்க்க தரிசனங்களை கூறினார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இன்றும் பார்க்கிறோம் இல்லையா? சில வேளைகளிலே சில பிரசங்கிமார்கள் செய்கிற பெரிய தவறு இதுதான். ஒரு மனிதரின் அடக்க ஆராதனையிலே பேசும்பொழுது கவனமாக பேச வேண்டும். சிலர் மரணமடைந்த நபரை பற்றி சொல்லும்பொழுது அவன் தேவ பிள்ளையாக இல்லாவிட்டாலும் அவனை புகழ்ந்து அவன் பரலோகத்திலே இருப்பான் என்று சொல்லுவார்கள். நாம் அதை குறித்து ஒரு உறுதியை உடையவர்களாக இல்லாத போது அவ்வாறு சொல்லக்கூடாது. நாம் இதில் மிகுந்த கவனமாயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒரு விசுவாசி இந்த புகழப்பட்ட மரித்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்ப்பான். அது பாவம் நிறைந்த துன்மார்க்க ஜீவியமாக இருக்கும். ஆனால் ஊழியரோ அவர் பரலோகம் சென்று விட்டார் என்று சொல்லுவார். இதை பார்த்து அந்த விசுவாசி தானும் அவ்விதமான பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்தாலும் பரலோகம் போய்விடலாம் என்ற முடிவிற்கு வந்துவிடுவான். தனக்கு இரட்சகராகிய இயேசு தேவையில்லை என்ற எண்ணம் வந்துவிடும். அருமையானவர்களே, மற்றவர்களுக்கு நீங்கள் கூறுகிற வார்த்தைகள் இடறலாக மாறிவிடும். ஆகவே கவனமாக பிரசங்கியுங்கள். சுவிசேஷமானது பரிசுத்தவான்கள் நிரம்பிய சபையிலேதான் அடிக்கடி கொடுக்கப்படுகிறதே ஒழிய, ரட்சிக்கப்படாதவர்கள், உலகத்தின் பின்னே செல்கிறவர்கள் போன்ற தேவையுள்ள மக்கள் மத்தியிலே சுவிசேஷம் கொடுக்கப்படவில்லை. மட்டுமல்ல, இன்று அநேக செய்தியாளர்கள் மக்களை பிரியப்படுத்தும் வண்ணமாகவே செய்தி கொடுக்கிறார்கள். எத்தனை பரிதாபமான ஒரு நிலை இல்லையா? அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் இசைக்கியல் 20 அதிகாரத்திலே தென் திசை நாட்டை நோக்கிய ஒரு தீர்க்க தரிசனத்தை சிந்தித்தது நினைவில் இருக்கலாம். இது பேர்சபாவை சுற்றியுள்ள பகுதியை குறிக்கிறது. இந்த தீர்க்க தரிசனத்திலே கர்த்தர் இதோ நான் உன்னில் அக்னியை கொளுத்துவேன் என்று சொல்லுகிறார். அந்த பகுதியை இன்று நீங்கள் பார்ப்பீர்களானால் அது வறண்ட நிலமாக வெறுமையானதாக காணப்படுகிறது. அங்கே பச்சை புல் பூண்டுகள் காணப்படவில்லை. அதன் சுற்றுப்புறங்களிலே மிகச் சிறிய மரங்களே காணப்படுகின்றது. முன்பு அங்கே காடு இருந்தது உண்மைதான். ஆனால் தேவன் அதை நியாயம் தீர்த்தபடியினால் அது இல்லாமல் போய்விட்டது. அடுத்ததாக இசைக்கியல் 21 அதிகாரத்திலே கர்த்தரா இயேசு கிறிஸ்து வரும் வரை தாவீதின் அரியணையிலே ஒருவனும் உட்கார்வதில்லை என்று கூறப்பட்டதை பார்த்தோம். மரியாளிடம் தேவதூதன் தோண்டி பேசிக் கொண்டிருந்த பொழுது இந்த காரியத்தையே அவன் சொன்னான். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று சொல்கிறான். இசைக்கியல் தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பின்னணியை கொடுக்கிறார். இன்றைய நாளிலே நமக்கு இது மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. தொடர்ந்து 22 அதிகாரத்தை சற்றே பார்ப்போம். முதலாம் 2 வசனங்களை வாசிக்கிறேன். இசைக்கியல் 22:1-2. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இப்போதும் மனுபுத்திரனே, இரத்தம் சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ? வழக்காட மனதானால் நீ அதன் அருவறுப்புகளையெல்லாம் அதற்கு தெரிய காட்டி. இங்கே எருசலேம் ரத்தம் சிந்தின நகரம் என்று அழைக்கப்படுகிறது. இசைக்கியல் இவ்விதமே சொல்கிறார். ஏசாயா 21:21 வசனத்திலே ஏசாயாவும் இதே போன்ற ஒரு காரியத்தை சொல்கிறதை பார்க்கலாம். உண்மை உள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று? அது நியாயத்தால் நிறைந்திருந்தது. நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர். இயேசு கிறிஸ்து இந்த நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது சொல்லும்பொழுதும், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே என்றார். இந்த நகரத்தார் இயேசுவையே கொலை செய்தார்கள் இல்லையா? ஸ்தேவான் யூதர்களை பார்த்து இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7:52 வசனத்திலே, தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாயிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். மேலும் இயேசுவின் மரணம் நெருங்கி வரும்பொழுது ஜனங்கள் பிலாத்துவை நோக்கி, இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த எருசலேம் நகரம் இரத்தம் சிந்தின நகரமாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த இஸ்ரவேலின் தலைவர்கள் விசுவாச துரோகத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் என்றும் பார்க்கிறோம். எசேக்கியேல் 22:25-26 வசனங்களை பாருங்கள். அதில் உள்ள தீர்க்க தரிசிகள் அதன் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள். கர்ச்சிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள். திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். அதன் நடுவில் அநேகரை விதவிகளாக்குகிறார்கள். அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள். பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தமில்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தமில்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்கிறார்கள். அவர்கள் நடுவிலே நான் கனயீனம் பண்ணப்படுகிறேன். இங்கே தலைவர்கள் செய்கிற காரியங்களை குறித்து பட்டியலிடுகிறார். முதலிலே தீர்க்க தரிசிகள் எல்லாமே நன்றாகத்தான் நடக்கிறது, நாம் சரியான பாதையிலே இனிமையாக போய்க் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆசாரியர்கள் வேதத்தை கைக்கொள்ளாது மீறி அநியாயம் செய்தார்கள் என்றும் பார்க்கிறோம். மூன்றாவதாக பிரபுக்கள் செய்த காரியத்தை தான் 27 வசனத்திலே பார்க்கிறோம். வாசிக்கிறேன். அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவ்வுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள். அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் சிந்துகிறார்கள். ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள். அப்போஸ்தலன் பவுலும் சபைகளை எச்சரிக்கும் பொழுது ஆட்டின் தோலை போர்த்துக் கொண்டு வரும் ஓநாய்களுக்கு மிக கவனமாக இருக்கும்படியாய் சொல்கிறார். அப்போஸ்தலர் 20:29 வசனத்திலே இதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலேயும் ஆட்டின் உடையை அணிந்து கொண்டு வரும் ஓநாய்களை சபைகளிலே நாம் பார்க்கலாம். எருசலேம் எதினாலே இரத்தம் சிந்தின நகரம் என அழைக்கப்பட்டது? இந்த தீர்க்கதரிசிகளாலும் ஆசாரியர்களாலும் பிரபுக்களாலும் தான் அவ்வாறு ஆனது. 30:31 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால், திறப்பிலே நிற்கும் ஒரு நபரை கூட தேவன் அங்கே காணவில்லை என்று பார்க்கிறோம். வாசிக்கிறேன். எசேக்கியேல் 22:30-31, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார். என்ன ஒரு பரிதாபமான நிலை பார்த்தீர்களா? ஆனால் என்னுடைய பாவத்திற்கும் பரிசுத்த தேவனுக்கும் இடையிலே நிற்கிற ஒரு மனிதரை தேவன் கண்டுபிடித்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த மனிதர் வேறு யாருமல்ல, இயேசு கிறிஸ்துவே. அவருக்குரியவர்களை தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார். மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். என கருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே மத்தியஸ்தரான இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அப்படி இல்லை என்றால், இன்றே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்திற்காகவும் மரித்தவர், எனக்காகவும் பரிந்து பேசுகிறவர் என்பதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்களா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27. மீண்டும் கூறுகிறோம், 94-42-25-26-27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 28:14. ஆதியாகமம் 28:14.